கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கதான ஊட்டி அகிலேஷாவுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய அன்பையும் வாழ்த்துலையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையில இன்றைய நாளில் கூட தேவனுடைய மகா உன்னதமான சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கிருபையும் இரக்கம் செய்த தேவைக்கு முதலாவது தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமானது யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 அடிப்படையில் நாம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம், யோவான் 8:36.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
அருமையான ஒரு வசனம், நம்முடைய கர்த்தர் பேசிட்ட அருமையான வசனம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசிட்டார். இந்த ஒரு வார்த்தை பேசின விதம், இந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் பேசிட்டார். அதுல அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய சாராம்சம் மற்றும் அந்த ஒரு சம்பவங்களில் இருக்கக்கூடிய பாடங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுனது இஸ்ரேல் ஜன மத்தியில கூடார பண்டிகை அந்த ஒரு சமயத்தில் அவர் பேசிட்டார். கூடார பண்டிகை எத்தனை நாள் நடைபெறுங்க? 7 நம்ம நினைக்கிறோம், 7 இல்ல, தொடர்ந்து 8 கூட நடக்கும். அந்த 8 தொடர்ந்து 9 கூட இந்த ஒரு கூடார பண்டிகையினுடைய முடிவின் பாகம் நடக்கும். அப்போ கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசின ஒரு விதம் கூட பார்க்கும் பொழுது நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா 9 நடந்துட்ட அந்த ஒரு சம்பாஷணை சொல்றோம். அப்போ இதுக்கு இந்த 9வது நாள் கூடார பண்டிகையில இதுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இதுக்கு சந்தோஷத்தின் பண்டிகை சொல்றாரு. சந்தோஷத்தின் பண்டிகை அந்த 9வது நாள்ல நடைபெறும் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு பண்டிகையின் சமயத்துல கர்த்தர் இயேசு இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக, ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே இங்க விடுதலை பெற்றுக்கொண்டு வந்துட்டோங்களா? விடுதலை ஆயிட்டமா? பாருங்க சகோதரர், ஆமான்றாரு. ஆனா நம்ம இன்னும் விடுதலை ஆகல. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். எப்படின்னா தொடர்ந்து நடந்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது, முடிவில் தான் தெரியும். அதனால விடுதலை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். சரியான ஒரு பாதையில் போனா முடிவில் நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஒரே நாள் விடுதலை இல்லைங்களா? விடுதலை தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இதை குறித்து தான் கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது இந்த ஒரு பண்டிகை சமயத்துல அவர் பேசிட்டார். எப்படி பேசிட்டார்னா, அவர் எப்படி விடுதலை செய்கிறார், எதன் அடிப்படையில அவர் விடுதலை செய்கிறார், அந்த விஷயத்தை குறித்து நம்ம சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த ஒரு கூடார பண்டிகையின் போது அந்த ஒரு 9வது நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பாகங்கள், இறுதியான பாகங்கள் வாசிக்கப்படும். மற்ற ஓய்வு நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகங்கள் வாசிக்கப்படுவோம். அதுல முடிவின் பாகத்தை எப்ப வாசிப்பார்னா, இந்த 9வது நாள்ல அவர் வாசிப்பார். அப்போ அதை எப்படி வாசிக்கிறாங்க பார்க்கும்பொழுது, அந்த நியாயப்பிரமாணத்தை ஓபன் பண்ணி வச்சு அதுல அந்த முடிவின் பாகத்தை வாசிக்கும் போது 2 அங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்தி வைப்பாங்க. 2 மெழுகுத்திரிகள் சொல்றாங்க. மெழுகுத்திரினா 2 விளக்குகள் அங்க கொளுத்தி வச்சுட்டு அந்த காரியங்களை செய்வார் நம்ம. அப்போ இது குறித்து நம்ம அந்த ஒரு கூடார பண்ணிக்கிற விஷயங்கள் குறித்து நம்ம அதிகமா பார்க்க போறதுல, அந்த இடத்துல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் முடிவுல அந்த செய்திட்ட சடங்கு, அது என்னன்னா 2 அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. அந்த 2 வைக்கப்பட்டு அந்த சடங்கை இஸ்ரேல் ஜனங்கள் வருடதோறும் என்ன பண்றாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த வருடதோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, நீங்க வருடதோறும் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சந்தோஷத்தின் பண்டிகையில அந்த விளக்குகளை கொளுத்தி வைக்கிறீங்களே, இதனுடைய விவரம் என்னன்றது உங்களுக்கு என்ன இல்ல புரியல. அதனால இதனுடைய சரியான விவரத்தை கர்த்தர் இயேசு அந்த பண்டிகையில அவர் கலந்துட்டதுனால அவர் விளக்குறவராக அன்னைக்கு இருந்துட்டார். அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி புஸ்தகங்கள்ல அவர்கள் வாசிக்கும் போது என்ன பகுதியில் வாசிப்பார்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 6:23 அவர்கள் வாசிப்பார்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 6:23
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ வழி.
பாருங்க அருமையான வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ வழி. இதுதான் அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி பகுதிகளாக அவர்கள் வாசித்துட்ட வார்த்தைகள். இன்னும் ஒரு மற்றொரு வசனம் கூட வாசிப்பாங்க, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 119:105.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
அப்ப பாருங்க, இந்த ரெண்டு விளக்குகள் நியாயப்பிரமாணத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒரு நிழல் அவர் செய்துட்டு இந்த ஒரு காரியங்கள் சொல்லும் போது நியாயப்பிரமாணம் எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு வெளிச்சம் இல்லைங்களா, நியாயப்பிரமாணம் வெளிச்சமா இருக்கிறது. அப்போ இந்த வெளிச்சத்தில் என்னன்னா எங்க போய் சேரலாங்க, அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். அதை தான் இந்த சொல்றேன். அப்போ இந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாணம் வெளிச்சமா இருக்கிறது ரெண்டு விதத்துல வெளிச்சமா இருக்க சொல்ற இல்லீங்களா. அப்போ ரெண்டு விதமான அந்த ஒரு விடுதலை செய்கிறாங்க யாருக்குன்னு பார்க்கும்போது, அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எப்படின்னா நியாயப்பிரமாணம் அந்த ஒரு நிறைவேறதனுடைய முடிவில் யார் வருவான்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார், வந்து அவர் விடுதலை செய்வார். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லிட்டார், அந்த விளக்குகள் கொளுத்தி வச்சு நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவும் பாகத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்திட்ட சடங்கு. இதை கர்த்தர் இயேசு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க வருடத்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் என்னை அடையாளப்படுத்துகிறது, நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவின் பாகத்துல உலகத்திற்கு வெளிச்சமாக நான் வருகிறேன், வந்து அந்த விடுதலை தருவேன்ற விஷயத்த அவர் சொல்லிட்டார். அப்போ அன்றைய நாளில் இஸ்ரேல் ஜனங்கள்னால அதை புரிந்து கொள்ள முடியல. அதே சமயத்துல அவர்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அவர் சொல்லும் போது, நாங்கள் ஒரு காலம் அடிமைகள் பட்டதல்ல சொல்றாரு, நாங்க யாருக்கும் எந்த காலத்திலும் அடிமைகளாக இருந்ததில்ல அப்படி சொல்லிட்டார். அவங்களுக்கு விடுதலை பெற அவங்களுக்கு வழி தெரியாம போயிருச்சு. ஆனா நமக்கு இன்றைக்கு தேவன் கிருபையில இந்த விடுதலை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம் சகோதர சகோதரர்களே. அப்ப பாருங்க, இப்படியாக இந்த ஒரு நியாயப்பிரமாணம் புஸ்தகம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு விளக்குகள் வைக்கப்பட்டது என்னன்னு பார்க்கும்பொழுது, நியாயப்பிரமாணம் புஸ்தகம் அங்க இருக்கு அப்படின்னா நியாயப்பிரமாணம் புஸ்தகத்துல வைக்கப்பட்ட விளக்குகள் உலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டுல. யார் இந்த ஒரு வெளிச்சத்தில் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் வெளிச்சம் இருக்குது அப்படின்றத கூட காமிக்கிறாங்க. மற்றவர் சொல்லும் போது மற்றவர் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அறியாமையில மூட பழக்க வழக்கங்கள்ல பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து யார் இந்த வெளிச்சத்துல நடக்கிறாரோ அவருக்கு மாத்திரம் தான் விடுதலை இருக்குதுன்றத காண்பிப்பதற்காக இது பண்றாங்க. அப்போ இன்னும் கூட சொல்லும் போது எப்படி சொல்றான்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு முடிவில் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து மெய்யான ஒளியாக வந்து அவர் என்ன பண்ணுவார் பார்க்கும்பொழுது தெய்வீக குண லட்சணங்களை வெளிப்படுத்துவார். அது மாத்திரல்ல தேவனுடைய பிரமாணங்களை அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துறது மாத்திரல்ல அந்த பிரமாணங்கள் மூலமாக ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பை கூட அவர் ஏற்படுத்துகிறதான அந்த காரியங்களை கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில அங்க செய்து காமிச்சிட்டார்ன்றது கூட பாக்குறோம். அப்போ பாருங்க, ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனுஷனையும் உலகத்திலே வரும் ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளி நம்முடைய கர்த்தர் இயேசு. அவர் மூலமா தான் ஜீவன், அவர் மூலமா தான் ஆசீர்வாதங்கள், எல்லாமே அவர் மூலமா தான்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்போ அவர் இல்லாமல் என்ன இல்லைனா விடுதலை இல்ல, ஜீவன் இல்ல, எதுவுமே கிடையாது. அதைத்தான் அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வருட வருடம் நினைவுக்கூறும்படிக்கு அந்த நிழல்கள் செய்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளிச்சம் அவர்கள் வனாந்தரத்துல கடந்து வரும்போது அவர்களை வெளிநடத்தினது இல்லைங்களா. வனாந்தரத்துல ஆசரிப்பின் கூடாரத்துல நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு செக்கினா குளோரி சொல்றாங்க. செக்கினா குளோரினா அது சரியான ஒரு மொழிபெயர்ப்போ அந்த வார்த்தைகள் இல்ல. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆசரிப்பின் கூடாரத்தின் அந்த மகா பரிசுத்தலத்திலிருந்து ஒரு மேகம் போன்ற ஒரு வெளிச்சம் என்னாச்சுங்க அது இருந்தது. அது பகல்ல மேகஸ்தம்பமாக, இரவுல என்ன இருங்க அக்னிஸ்தம்பமாக மாறிடும். அப்போ அக்னிஸ்தம்பம் யாருக்கு தான் மாறி வழி நடத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்குங்க எல்லாத்துக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா அப்படின்னா அவர்களுக்கு காரியருளாக அது தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் வெளிச்சமாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது அது பார்க்கும்போது சொல்லும்போது அது காரியருளாக இருந்துச்சு அப்படின்றது கூட அநேக இடங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி தேவன் அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலர்களை வழி நடத்துவதற்கு மேகஸ்தம்பத்தை அக்னிஸ்தம்பத்தை என்ன பண்ணாரு பயன்படுத்தினார். அப்ப அதே போலதான் இங்க கூட இல்லீங்களா, அவங்க எப்படி அந்த கானான் கானானுக்கு போருக்கு அந்த வனாந்தரமான வழிகள்ல நடந்து போவதற்கு அவருக்கு தெரியாது, வழி தெரியாது. அப்போ அந்த வழியில நடந்து போவதற்கு ஒரு வழிகாட்டியாக அது கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அருமையான வெளிச்சமாக அது இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப அங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இதுல இன்னும் அதிகமான பாடங்கள் இருக்கு சொல்றாரு. ஏன்னா மாம்சிக இஸ்ரேலர்களை இப்படியாக வழி நடத்துறதை பார்க்கும்பொழுது, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பார்க்கும்போது பரம கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிச்சம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாது அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ இதைத்தான் என்ன சொல்றாரு பார்க்கும்பொழுது, இது வெளிச்சம் அப்படி பார்க்கும்பொழுது வெளிச்சம்னா ட்ரூத் சொல்லலாம், நாலேஜ் சொல்லலாம், பல விஷயங்கள் சொல்லலாம், லைஃப் சொல்லலாம் இல்லைங்களா. இந்த இடத்துல கர்த்தர் எப்படித்தான் விடுதலை செய்யறோம்னா, தன்னுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தின் மூலமாக நம்மை பரம காண நோக்கி என்ன பண்றாங்க, வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த வெளிச்சத்துல நடக்கிறவர்கள், இது எந்த ஒரு மனுஷனுடைய வெளிச்சமோ மனுஷனுடைய ஆலோசனையோ இல்ல, இது பரம ஆலோசனை சொல்றாரு. அப்போ பரம ஆலோசனை மூலமாக வழிநடத்தப்பட்டு அந்த பரம சியோனை நோக்கி நம்ம என்ன பண்றோம்னா நடந்து போயிட்டு போய் கொண்டிருக்கவர்களுக்கு இந்த வெளிச்சத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியமா இருக்குது. அதை அது மாத்திரம் இல்ல, இந்த வெளிச்சம் அவர்களுக்கு மாத்திரமே பிரகாசித்து கொண்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு இதனுடைய வெளிச்சத்தின் பற்றிய விவரம் அது புரியறதில்ல. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்துச்சு அவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு அது எந்த விதத்திலும் பிரயோஜனமா இருக்கலன்றது கூட பாக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இப்படியாக அந்த ஒரு பரமக்கானனை நோக்கி வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோர சகோர்களுக்கு இல்லைங்களா, அது சொல்லும்போது விழிப்புள்ளவர்களுக்கு இது வெளிச்சமாக வழிகாட்டியாக இருக்கிறது இல்லைங்களா கத்தர். அப்போ கத்தர் நேரத்தில் சொன்னா, அவருடைய ட்ரூத் சத்தியம் சத்தியத்தினுடைய வெளிச்சம் என்ன ஆயிட்டு பார்க்கும்பொழுது பரமக்கானனை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இப்படி இந்த ஒரு வெளிச்சத்தின் மூலமாகத்தான் எங்க போய் சேர முடியும்னா, பரம காரணனுக்கு போய் சேர முடியும். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தின் மூலமாகவே குமாரன் கொடுக்கக்கூடிய மெய்யான விடுதலை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா. அப்ப நம்ம எங்க இருக்கோம், இப்போ வெளிச்சத்தில் இருக்கோமா இருட்டில் இருக்கோமா என்றது குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரர்களே சரிங்களா. அப்ப பாருங்க, இந்த ஒரு வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்குது. இதைத்தான் கத்திர என்ன சொல்றான்னு பார்க்கும்பொழுது, அந்த கூடார பண்டிகையின் போது அந்த நடந்துட்ட நிகழ்ச்சியில அவர்கள் வைத்துட்ட விளக்குகள் மூலமாக இந்த ஒரு சப்ஜெக்ட் அவரு அங்க பேசிட்டார் சகோதரர்களே சரிங்களா. அப்ப நமக்கு கூட இந்த ஒரு பரமக்கான நோக்கி வழி நடத்துகிறதான வெளிச்சமாகிய சத்தியம், அது சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய உபதேசம், இந்த ஒரு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே பரமக்கான நோக்கி போக முடியும், இல்லனா போய் சேர முடியாது. அப்போ நம்முடைய இந்த ஒரு பரமக்கான நோக்கி பயணத்துல கிறிஸ்துவனுடைய உபதேசம் நமக்கு எங்கிருந்து அவரு நம்மளை கைட் பண்றார், எங்கிருந்து வழி நடத்துகிறார், எப்போ இந்த ஒரு ஆரம்பம் ஆகிறதுன்ற விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரர்களே. வேண வசனம் வாசிக்கலாம், யோவான் 8:31-32 வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள்.
பாருங்க, நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்போ வெளிச்சத்தில் நடந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால், கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நாம் நிலைத்திருந்தால் இந்த ஒரு வெளிச்சத்துல பிரவேசிக்க முடியும், இல்லனா நம்ம அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் டோட்டல் என்ன இருங்க கட்டாயிரம் சொல்றார். அப்போ நம்ம கடந்து போய் கொண்டிருக்கோம், நம்முடைய உறவு கிறிஸ்துவுடனே கூட நாம் அவருடைய கரம் பிரித்து கொண்டு பரமக்கான நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழியில கத்த நம்மளை கைவிடாத அவர் காப்பாத்தி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரே நிபந்தனை, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் நம்ம போய் சேருவோம், இல்லனா அவர் என்ன பண்ணிடுறாங்க கைவிட்டுருவார். அது சொல்லும்போது நம்முடைய உறவு எவ்வளவு தூரம் அவருடைய உபதேசத்துல நம்ம வளர்ந்து எவ்வளவு தூரம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கை கொள்றோமோ அந்த அளவுக்கு அவரோடு கூட நடக்க முடியும். என்னைக்கு அவருடைய கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்ம விட்டு விடுகிறோமோ அவரு கூட என்ன பண்ணுவார்னா கைவிட்டுருவார். அப்போ அதோடு கூட அவரிடத்துல இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இருங்க நமக்கு கட்டாயிரம் சொல்றார். அப்போ இந்த ஒரு தொடர்பு எங்கதான் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்முடைய கான்சன்ட்ரேஷன்ல, நம்முடைய அர்ப்பணிப்புல, நம்முடைய அர்ப்பணிப்புல அவருடைய வழிநடத்தல், அவருடைய அந்த ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறதான காரியங்கள் நமக்கு என்ன பார்க்கும்பொழுது இங்க நடைபெறுகிற சகோதரர்களே பாருங்க. அப்ப பாருங்க, அந்த ஒரு ஆசிரியப்பின் கூடாரம் படம் கூட போகலாம், இல்ல சார்ட் கூட போடலாம், ரெண்டுல ஏதோ ஒரு படம் போடுங்க, சார்ட் போடுங்க. அப்போ ஆசிரியப்பு கூடாரத்துல கூட நம்ம பாக்குறோம், பாளையம், பிரகாரம், பரிசுத்தலம். அப்போ பாளையத்துல இல்லைங்களா, அந்த ஒரு பாளையத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட தேவன் எந்த தொடர்பும் வைக்கிறது இல்ல. அதே சமயத்துல பிரகாரத்துல போகும்போது தேவன் அவர்களோடு தொடர்பு வைக்கிறார். எப்படி தொடர்பு வைக்கிறார்னா, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக சில நிபந்தனைகள் அடிப்படையில் என்ன பண்ணுவார்னா தொடர்புகள் வைக்கிறார் இல்லைங்களா. அந்த நீதிமான் ஆக்கப்பட்டதனுடைய நிபந்தனைகள் அடிப்படையில் அவர் தொடர்பு வைக்கிறார். ஆனா அங்க அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கே சில உண்மைகள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா காட்ட வேண்டியதுதான் இருக்குது. என்ன காட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் அந்த இடத்துல அவர்களை வழி நடத்துகிறாரு அப்படின்னா, அவர் வழி நடத்துதெல்லாம் தேவனுடைய வழி நடத்தலாம் என்ன பண்ண முடியாது, அவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா தேவனுடைய வழிநடத்தல் பரிசுத்தலத்துக்குள்ளதான் இருக்குது. அப்போ வெளிச்சம் எங்கதான் இருக்குன்னா பரிசுத்தலத்துக்குள்ளதான் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வெளியில இல்ல. அப்போ பரிசுத்தலத்தில் இருக்கவரே எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது சகோதரர் சொல்லும் போது ஒரு நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஜனங்கள், இரக்கம் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதே சமயத்துல அந்த ஒரு தாராள மனம் இருக்கக்கூடிய ஜனங்கள், இவர்கள் எல்லாமே கான்சன்ட்ரேட்டரா, நல்ல குணம் படைத்தவர்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட்டரா அப்படின்னா, நல்ல குணம் படைத்தவர்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட்டர் கிடையாது. ஏன்னா நல்ல குணம் எல்லாம் தேவை. எதுக்குன்னா பரிபூர்ண மனுஷனுக்குரிய அந்த ஒரு கேரக்டருக்கே சில நல்ல குண லட்சணங்கள் தேவைப்படுகிறதா இருக்குது இல்லைங்களா. ஆதாம் பரிபூர்ண மனுஷன், அவரிடத்துல இரக்கம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பொறுமை இருந்துச்சு. அதனால அவர் கான்சன்ட்ரேட்டர் ஆயிட முடியுமா, கிறிஸ்துவோடு கூட அந்த ஒரு உறவுக்குள் வந்துட முடியுமா அப்படின்னா, அது வர முடியாது. ஏன்னா அந்த பரிபூர்ண மனுஷனுக்கே உரிய சில குண லட்சணங்களை வச்சுட்டு அவரு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நடக்க முடியுமா அப்படின்னா நடக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அது அவர் எங்க இருந்தா கனெக்ஷன் ஆரம்பிக்கிறான்னா பரிசுத்தலத்துல இருந்து. அப்போ பரிசுத்தலத்துல போகிறவரே அதையும் தாண்டி இருக்கணும் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அப்போ நல்ல குணம் படைத்தவர்கள், அதே சமயத்துல நல்ல கேரக்டர்ல இருக்கிறவர்கள்லாம் கிறிஸ்துவனுடைய சீசர்கள் கிடையாது. அப்போ நல்ல குண லட்சணங்களை வளர்த்திருக்கு, இதுக்கே தங்களுடைய வாழ்க்கைய முழுவதும் செலவு பண்றவரு, அவர் கிறிஸ்துவனுடைய சீசராயி அந்த சபை வாய்ப்புல பங்கு பெற முடியாது. அது இது எவ்வளவு சீக்கிரமாய் அந்த நல்ல குண லட்சணங்களை எட்டி பிடிக்க முடியுமோ பிடிச்சு கொண்டு அதை பலி செலுத்துகிறவர்கள் மாத்திரமே அங்க போக முடியுங்க, உள்ள போக முடியும் இல்லைங்களா. நல்ல குண லட்சணங்கள் இருக்கு அப்படின்னா அவர் சபை ஆக முடியாது. ஏன்னா நல்ல குண லட்சணங்களை வச்சுட்டு அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தான் அவர் கரெக்ட். ஆதாம் எப்படி இருந்துட்டாரோ அது போல அன்பு, இரக்கம், அந்த ஒரு பரிபூர்ண குண லட்சணங்களால ஒரு பரிபூர்ண மனிதனுக்குரிய கேரக்டர் அவர் என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். ஒழிய சபை வாய்ப்புகளை பகிர முடியாது. கிறிஸ்துவனுடைய உறவுக்குள்ளாக அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக மெய்யான விடுதலை அவர்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது இந்த காலகட்டத்தில் பாக்குறோம். அப்போ அவர்கள் அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்துல விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களா இருக்கணும் அப்படின்னா, அந்த நல்ல குண லட்சணங்களை பலி செலுத்தி நேரடியாக அவர் எங்க வருவாருன்னு பார்க்கும்பொழுது அவர் பரிசுத்தலத்துக்குள்ள வர்றாரு. அப்போ அங்கிருந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது, தன்னுடைய உறவு கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியம் என்ன ஆகுதுன்னா ஆரம்பிக்கிறது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல இருந்துதான் கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்பொழுது அவர்களை வழி நடத்துகிறார், அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை அவர்கள் பற்றி கொண்டு அவர் கரம் பிடித்து நடக்கணும்னா, எந்த அளவு அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறாங்களோ அந்த அளவுல தான் அவரோடு கூட இணைந்திருக்க முடியும். இல்லனா அவருக்கு இந்த கனெக்ஷன் கட் ஆயிட்டு நேரம் எங்கதான் வரணுங்க, வெளியதான் வரணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இப்படியாக அந்த ஒரு நம்முடைய கான்சன்ட்ரேஷன்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியம் ஆயிட்டு அவரோடு கூட நடக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி யார் வர்றாரோ அவர்களைத்தான் சொல்றாரு சீசர்கள், சீசர்கள் இல்லைங்களா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய உபதேசத்துல நிலைத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அனுதினமும் பயிற்சி செய்யக்கூடியவர்களே அவருடைய சீசர்களாக இருக்கிறாங்க. அப்போ சீசர்கள் ஆகணும்னாலே சில ஸ்டெப்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, கடந்து போக வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. நல்ல குண லட்சணங்கள் இருந்தா பார்த்தாது, அதை பலி செலுத்தி கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருந்து அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ சீசர்கள் ரொம்ப விசேஷமான வார்த்தை சீசர்கள்ன்றது இல்லைங்களா. சீசர்கள்ன்றது சாதாரண வார்த்தை இல்ல இல்லைங்களா, அது மிகவும் ஆழமான வார்த்தையா இருக்குது. சீசர்கள்னா என்ன அர்த்தங்க, சீசர்கள்னா எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இல்லைங்களா. எப்போதும் கர்த்தருடைய சீசர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் கிடையாது, டீச்சர் கிடையாது, எப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் என்ன பரிபூர்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சீசர்கள் அப்படி பார்க்கும்போது அவர்கள் என்னன்னா, ஒரு பூர்ணம் அடைகிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக யார் இருக்கிறாரோ அவர் தான் உண்மையான சீசன். மற்றபடி சீசன் வார்த்தை அவருக்கு என்ன பொருந்துவதில்லை அப்படி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, சீசன் அப்படின்னா அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிற மாத்திரம் சீசன் இல்ல, இன்னொரு நிபந்தனையும் வைக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட சீசனா இருக்கணும்னா ஒரே நிபந்தனை தான். என்ன நிபந்தனைங்க? தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வி எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போ ரொம்ப சிம்பிளா இருக்குது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சீசத்துவத்தினுடைய மிக முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம என்ன ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 10:37. 10:37,
தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அப்ப பாருங்க, சீசத்துவத்தினுடைய மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு பார்க்கும் பொழுது, கர்த்தரை முதலிடத்துல வைத்து செகண்டரி திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே இரண்டாவதாக வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தான் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சரி, அந்த சொல்லும் போது மனைவியாவது பிள்ளைகளாவது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் வருது இல்லைங்களா. அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் இடத்துல நம்முடைய அன்பு இல்லைங்களா, அவரிடத்துல நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கூட நம்ம அந்த உடன்படிக்கை செய்திருக்கோம் அப்படின்னா பார்க்கும் பொழுது அதுக்கான பரீட்சைகள் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கான்சன்ட்ரேஷனுக்கு விரோதமா, இந்த ஒரு கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு விரோதமாக ஆப்போசிட்டா எது இருந்துட்டாலும் அதெல்லாமே அவர்களுக்கு தடை தான். அப்போ இது அவர்களுக்கான பரீட்சை. அப்போ அந்த பரீட்சையில அவர்கள் என்ன பண்ணும்போது, அதை சொல்லும்போது நம்முடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்படுகிறோமா இல்ல கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்படுகிறோமான்றத மிக முக்கியமான ஒரு பரீட்சைக்குள்ளாக நம்ம கடந்து போகிற சகோதரர்கள். அப்ப பாருங்க, நம்ம கர்த்தரோடு கூட அவருடைய அன்புக்கு நிகராக வேற எதையுமே அந்த இடத்துல யாருனால வைக்க முடியாத இருக்குதோ அவர்கள் தான் உண்மையான சிஸ்டர் சொல்ல முடியும். மற்றபடி கர்த்தரை காட்டிலும் அந்த இடத்துல எதை முன்னாடி வச்சுட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய சீசர்கள் சொல்லிடலாம். ஆனா அந்த ஒரு நிபந்தனையில அவர் என்ன பார்க்கும்போது அவர் பாஸ் ஆகிறதுல சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, இன்னும் சொல்லும் போது நம்முடைய பூமிக்குரிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு நம்பிக்கைகள் இல்லைங்களா, ஒவ்வொரு சந்தோஷங்கள் இது எல்லாவற்றையும் என்ன பார்க்கும்போது மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி பலி செலுத்துவதே சீசத்துவத்தினுடைய உண்மையான கொள்கையா இருக்கிறது. பலி செலுத்துறது கூட சீசத்துவத்தினுடைய முக்கியம் இல்ல, அவருடைய விருப்பத்தின்படி பலி செலுத்துகிறதே அது மிக முக்கியமான காரியமா இருக்குது. அப்போ இதுதான் அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையா இருக்குது, கர்த்தருடைய சீசர்கள் ஆகணும் அப்படின்னா. அப்போ இது கூட என்ன பண்றாரு பார்க்கும்போது, யார் இந்த மாதிரி செய்ய முடியுதோ அவர்களுக்கு மாத்திரமே வெளிச்சம் பிரகாசிக்கும். யார் ஒருத்தர் கர்த்தருக்காக எல்லாவற்றையுமே விட்டுவிட முடியுமோ அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தரை காட்டிலும் வேற இடத்துல அந்த இடத்துல வேற யாராவது வைக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய சீசர்களாக இருக்க முடியாதுன்றதுதான் மிக கடுமையான ஒரு நிபந்தனையா இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஏன்னா முடியறதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, சொல்லுவார். முடியாத விஷயத்த சொல்லவே மாட்டார் கூட நம்ம அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது சகோதரர்களே. அப்ப பாருங்க, இப்படியாக கர்த்தருடைய சீசர்கள் அப்படின்னு பேர் சொன்னாலே உடனே நான் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொன்னாலே உடனே சொல்லுவார், வார்த்தையில குற்றம் நடத்தையில குற்றம் இப்படி இருக்கிறவர் எப்படி கர்த்தருடைய சீசரா இருக்க முடியும்? அப்போ அவர் புரிந்து கொண்ட விதம் தவறா இருக்கிறது சகோதரர்களே. கர்த்தருடைய சீசர் சொல்லும் போதே அவன் மாணவன் கற்றுக்கொண்டிருக்கிறான், இன்னும் என்னங்க பூர்ணம் அடையில. அப்போ யார் ஒருத்தர் கர்த்தருடைய சீசன் சொல்லிட்டு அந்த பூர்ணத்தை எதிர்பார்க்கிறாரோ இந்த மாம்ஸ்ல அவரும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த மாட்டார். அப்படி எதிர்பார்க்கிறவரும் என்ன பண்ண மாட்டாருங்க, போய் சேர மாட்டாங்களா. அப்போ ரெண்டு விதத்துல சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய சீசர்களாலே மாணவர்கள் எந்த சூழ்நிலையும் கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு பூர்ணத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ எதிர்பார்க்கிற விதம் யார் எதிர்பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவருடைய அழைப்பை அவர் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் நம்ம கூட ஒரு பூரணத்தை இந்த மாம்சத்தில் எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட போய் சேர மாட்டோம். ஏன்னா மாம்சத்தில் ஒருபோதும் நன்மை வாசமா இருக்கிறதுல சொல்லிட்டாரு. அதனால என்னத்தான் இது விஷயம் அப்படின்னா நம்ம இன்றைக்கு பரிசுத்தலத்துல இருக்கோம். அப்ப பரிசுத்தலத்துல நம்முடைய அர்ப்பணிப்பை ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்லும் போது இந்த இடத்துல கிறிஸ்துவின் பள்ளியில நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றது. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக ஆகணும், அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். அப்போ இங்க என்ன பாடங்கள் இருக்குது, கிறிஸ்துவின் பள்ளியில என்ன பாடங்கள் இருக்குது, என்ன வெளிச்சம் நமக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கு பார்க்கும்பொழுது, அது இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இதெல்லாமே அன்பின் அடிப்படையில நடத்தப்படக்கூடிய பாடங்கள், அன்பின் அடிப்படையில எந்த விதமான கட்டாயம் இல்லாம நடத்தப்படக்கூடிய பாடங்கள். அது பார்க்கும்பொழுது என்ன மாதிரி பாடங்கள்னா, அது சொல்லும்போது சுயத்தை பலி செலுத்துகிறது இல்லைங்களா, சுயத்தை பலி செலுத்துதல் மிக முக்கியமான பாடமா இருக்குது. இன்னும் சொல்லும் போது இந்த ஒரு சுயத்தை பலி செலுத்தி இல்லைங்களா நம்ம என்ன பண்றோம் பார்க்கும் பொழுது, பிதாவினால் போதிக்கப்பட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியாக நாம் வளர்வதற்காக, அதை சொல்லும் போது அதே போல ஒப்பாக இருப்பதற்காக தேவன் நம்மளை இந்த கிறிஸ்துவின் பள்ளியில சேர்த்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, இவர்கள் மேலதான் கிறிஸ்துவனுடைய உண்மையான அந்த மெய்யான அந்த ஒரு ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஒளியில நடந்தா முடிவுல என்ன பார்க்கும் பொழுது அந்த ஒரு பூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், ஏன்னா ஒரே நாள்ல இந்த விடுதலை என்ன ஆகுதுங்க, கிடைக்காது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உடனே விடுதலைனா விடுதலை இல்ல, இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். எப்படின்னா உலகத்துக்கும் நாளைக்கு அதே தான், ஒரு கிராஜுவல் ப்ராசஸ்ல அது நடந்தேறி முடிவுல தான் அது என்ன பார்க்கும் பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம கூட இந்த ஒரு விடுதலை பெற்றுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்போ வந்திருக்கும் போது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது இல்லைங்களா. அப்ப வெளிச்சம் பிரகாசிக்குன்னா அந்த வெளிச்சத்துக்குரிய பலன் நம்ம இடத்துல என்ன ஆகுங்க, வெளியே வரும். யாரெல்லாம் வெளிச்சத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஏற்றகால சத்தியத்தினால பிரகாசிக்கப்படுகிறோமோ அதனுடைய பலன் என்னங்க வரும், கண்டிப்பா வரும் இல்லைங்களா. அப்போ நம் ஏற்றகால சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கோமா பெற்றிருக்கலைங்களா, பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கான பலன் என்னாகுதுன்னா அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிற சகோதர சகோதரர்கள் பாருங்க. என்ன பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அந்த ஒரு வெளிச்சம் நம்ம இடத்துல கடந்து வரும்போது நம்ம இடத்துல ஏற்படுகிறதான அந்த மாற்றங்கள், அது கூட இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எப்படி பாக்குறோம்னா சத்தியம் இன்னைக்கு ஏற்ற காலம் சத்தியம் நமக்கு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் பிரகாசித்து வருகிறதுனால எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைஞ்சு மற்றவர்களுக்கும் அது என்னாச்சு பார்க்கும்போது அது அழிவுக்கு ஏதுவாக என்னாச்சுங்க அமைஞ்சிருச்சு. அதே போலதான் இன்றைய நாள்ல கூட வெளிச்சம் இவ்வளவு பிரகாசமான சத்தியம் நம்ம இடத்துல கடந்து வருது அப்படின்னா இந்த சத்தியத்தினுடைய விளைவு என்ன, இவ்வளவு சத்தியத்தை வாங்கியிருக்கோமோ இதனுடைய விளைவு என்னன்னு பார்க்கும்பொழுது சில பேருக்கு இது என்ன பார்க்கும் பொழுது நிறைந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருது, மகிழ்ச்சியை கொண்டு வருது இல்லைங்களா. இன்னும் சில பேருக்கு என்னன்னா சத்தியம் அதிகமா 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 படிக்கும் போது ஒரு கவலை வருது, ஒரு பயம் வருது, ஒரு சோர்வு வருது, என்ன லைஃப் இதெல்லாம் அப்படி போறோம் இல்லைங்களா. அப்ப அது மாத்திரம் சொல்லும் போது இன்னும் சொல்லும் போது நிறைய அந்த வெளிச்சம் கடந்து வரும்போது வெறும் நாலேஜ் என்ன சில பேருக்கு சத்தியத்துல அதிகமான ஒரு அந்த அறிவு பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் ஞானவான்களா மாறிடுறாங்க. அந்த ஞானவான்களாயிட்டு அந்த ஒரு அறிவு ஜாஸ்தி ஆயிருது இல்லைங்களா. அது சொல்லும் போது நேற்று தினத்துல சாங்ஸ் நைட் வசிக்கும் போது கூட வசனத்துல எந்த பகுதியில எந்த இடத்துல எதிர்க்கின்றதை என்ன பண்ண முடியும், ஈஸியா அவர்களால குறிப்பிட்டு காட்ட முடியும். இன்னும் ரீப்ரன்ஸ்ல காட்ட முடியும், வால்யூம்ஸ்ல என்ன பண்ண முடியும், பாயிண்ட் எடுத்து காட்ட முடியும். சில பேருக்கு இப்படியாக சத்தியத்தினுடைய அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம மேல கூட பிரகாசித்துக் கொண்டிருக்கனா இந்த மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்குதா, சத்திய பத்தி ரொம்ப கிளியரா தெரியும் போது எல்லா வால்யூம்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல நமக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு, எல்லா விஷயங்களும் நான் படித்து அறிந்திருக்கிறேன், இதனால நான் அறிவு பெற்றுக் கொண்டேன், ஏற்றகால வெளிச்சத்தின் மூலமாக அறிவை பெற்றுக் கொண்டேன், அப்படியாக நம்ம மத்தியில பிரவேசித்துக் கொண்டிருக்கதா. இன்னும் சொல்லும் போது எவ்வளவு தூரம் இந்த ஒரு வெளிச்சம் உள்ள பிரவேசிக்குதோ அந்த அளவுக்கு சில பேர் என்னன்னா பெருமை கூட வளருதுங்க, எவ்வளவு சத்தியம் நமக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு பெருமை கூட வருது. ஏன்னா வெளிச்சம் வர 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 சில மாற்றங்கள் என்னங்கன்னா ஆகுது. அப்போ அந்த ஒரு பெருமை வருது, இன்னும் சொல்லும் போது கர்வம் வருது நம்ம கிட்ட, இன்னும் சொல்லும் போது சண்டை பண்ணக்கூடிய மனநிலை கூட வருதுங்களாமா. எப்படி சண்டை போடுறோம்னா இது இப்படித்தான் இருக்குது, இது இப்படித்தான் செய்யணும், வேற வழியில செய்யப்படக்கூடாது. அப்போ எதிர்பார்க்கணும், ஏன்னா இப்படிதான் பிரதர் இப்படி இருக்கு இப்படி இருக்கு சத்தியத்தை என்ன பண்றோம் சொல்றோம். ஆனா சகோதரர் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இல்லைங்களா தெளிவா சொல்றாரு, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுவது எவ்விதத்திலும் அநியாயமா இருக்குது. அது அவிசுவாசிகள் மத்தியில் கூட என்ன பண்ணல, சரி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சகோதரர்கள் சத்தியத்தை அறிந்து இந்த ஒரு ஏற்றகால சத்தியத்தினுடைய வெளிச்சம் நம்ம மத்தியில பிரகாசிக்கிறதுனால என்ன நம்மளுடைய பலன் இருக்கிறது? கவலை வருதா, சந்தோஷம் வருதா, அல்லது பெருமை வருதா, நாலேஜ் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகுதா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா செக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இதனுடைய முடிவு விடுதலைக்கு நேராக வழி நடத்துதா இல்ல நம்முடைய அழிவுக்கும் இல்லைங்களா, நம்முடைய அதிருப்திக்கும் சந்தோஷமின்மைக்கும் வழி நடத்துகிறதான்றத நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ சரியான விதத்துல வெளிச்சம் நம்ம மேல வந்தா கிறிஸ்து எப்படி தன்னுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரோ இல்லைங்களா, அதே போல நம்ம இடத்துல கூட அதனுடைய உண்மையான பலன் என்ன அது கிடைக்கப்படணும். சகர சகர்ல தேவன் என்ன நோக்கத்திற்காக சத்தியத்தை கொடுத்திருக்காரோ அந்த நோக்கம் நம்ம செயல்படணும். மற்றபடி இது வெறுமனே ஒரு ஏற்றகால சத்தியம் ரொம்ப பிரகாசமா இருக்குது வெளிச்சமா இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதை சொல்லும் போது இது ஆர்வஸ்ன்றது ஒரு லைட் மாதிரி, ஆர்வஸ் லைட் இல்லைங்களா, வெளிச்சம். அப்போ ஆர்வஸ் லைட் வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சம் வரனால என்னன்னா அறுவடை நடக்கிறது. 1874 சத்தியம் வரும்போது அறுவடை என்ன நமக்கு அந்த சத்தியம் பிரகாசிக்கிறதுனால அறுவடை நடக்குது. அப்போ எந்த ஒரு அறுவடையின் சத்தியம் நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்வஸ் மெசேஜ் இதெல்லாமே அறுவடையின் சத்தியங்கள். அப்போ இதுல நமக்கு எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இன்றைக்கு ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் புள்ளிட்டு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். அப்புறம் இந்த அழைப்பினுடைய மேன்மை கூட என்ன பண்ண முடியும், இன்னும் அகலமாக பார்க்க முடியும். பரம அழைப்பு, எப்பேற்பட்ட அழைப்பு, இது கூட என்ன பண்ண முடியுங்க நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதுக்காக தேவன் தன்னுடைய பிரகாசத்தை, அதான் சொல்லும்போது அறுவடையின் வெளிச்சத்தை நமக்கு பிரகாசிக்க செய்யறாரா? டிவைன் பிளான், அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான துல்லியமான விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒரே வருஷம் இது ஏற்ற சமயம், ஏற்ற சமயத்துல கத்த தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை என்ன பண்றாருங்க பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ இதனால பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு வேதத்தினுடைய இருக்கக்கூடிய கருகலான விஷயங்கள் கூட ரொம்ப லகுவாக நமக்கு என்ன இருக்குங்க தெளிய வருகிறது. அப்ப தெளிய வருது, அது மாத்திரம் இல்ல இந்த அழைப்பினுடைய மேன்மை கூட தெரிகிறது. கத்திரேசுவோடு கூட மகிமையில சிங்காசனத்துல அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இதனுடைய விவரங்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணலாம் நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்ப இது கூட என்னன்னா அறுவடையின் வெளிச்சம். ஆனா அறுவடையின் வெளிச்சம் சொல்லும் போது இது வெளிச்சத்துல ரெண்டு பகுதிகள் இருக்குது, இன்னொரு பகுதியும் இருக்குது. எந்த அளவுக்கு சத்தியத்தை விவரமாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படுதலும் தாழ்மையும் கிறிஸ்துவனோடு கூட பலி செலுத்தி கிறிஸ்துவனுடைய சீசர்களா இருந்து அந்த சீசத்துவத்தினுடைய மிக முக்கியமான அந்த சாராம்சத்தை புரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக அந்த இடுக்கமான பாதை நெருக்கமான வழியில நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நமக்கு விரிவா தெரிகிறதா? ஏன்னா ரெண்டு விதத்துல வெளியே வெளிச்சம் வருது. ஒன்னு சத்தியத்தினுடைய வெளிச்சம், சத்தியத்துல எல்லா விதமான காரியங்களும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சு கொள்ளலாம், இது கூட வெளிச்சம் தான். இன்னொரு வெளிச்சம் யாருக்குன்னு பார்க்கும்போது தன்னோடு கூட உடன்படிக்கையில கான்சன்ட்ரேஷன்ல உண்மையா கத்திரேசுவோடு கூட நடக்கிறவர்களுக்கு எது அதிகமா பிரகாசிக்குதுன்னு பார்க்கும்பொழுது அது சொல்லும்போது மேன்மை காட்டிலும் கத்திரோடு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுடைய மேன்மை காட்டிலும் இப்ப நாம் நடக்க வேண்டிய வழிகளுடைய விவரங்கள் நமக்கு எவ்வளவோ தெளிவாக தெரிகிறதோ அதுதான் உண்மையான வெளிச்சம், அதுதான் அறுவடையின் சத்தியம். அப்போ இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கின்றதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சொல்றதுல எந்த அளவுக்கு அந்த இடுக்கமான பாதை நெருக்கமான வழி எப்படியாக இருக்குது, இதுல நாம் எப்படி கடந்து போக வேண்டியிருக்குது, கத்தர் காமித்திட்ட அதே குணலட்சணங்கள் நம்மனால இன்னைக்கு எந்த அளவுல காமிக்க முடியும், எந்தெந்த வகையில நம்ம காமிக்க முடியும், இதற்கான சத்தியத்தினுடைய வெளிச்சம் எந்த அளவுல நம்ம மேல் பிரகாசிக்கிறது, இது கூட என்ன பண்ணணும்னா பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா சத்தியத்தின் அறிவு மாத்திரமே வெளிச்சம் இல்ல, அதுவும் வெளிச்சம் தான். ஆனா இது ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா தம்முடைய சீசர்களுக்கு அவர்கள் அந்த ஒரு மகிமைக்கு போகிறதான அந்த காரியத்தினுடைய ஆப்போசிட்டான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா மகிமைக்கு போகிறதான வழி இதுதான், தாழ்மை இரக்கம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயங்களை என்ன பண்ண முடியும்னா அந்த கீழ்ப்படுதல், இந்த விஷயங்களுடைய ஆழங்கள் அவர்களுக்கு இன்னும் ஆழமா என்ன ஆகுதுங்க தெரிகிறதா இருக்குது. அப்போ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம், சத்தியத்தினுடைய விவரங்கள் பாக்குறவங்களா இருக்கோமா இல்ல இடுக்கமான பாதை, சுயத்தை பலி செலுத்துகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அகலமாக தெரிகிறதா? இதனுடைய விவரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கக்கூடியது. சகோதர சகோதரர்களே சொல்லணும், பாருங்க, அப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம கூட இப்படியாக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, வெளிச்சத்தில் நடப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இடரே விழவில்லை. வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் இடறி விழ மாட்டாங்க சகோதர சகோதரர்களே. ஏன்னா தேவன் எப்படி பாக்குறான்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு சமயத்துல வெளிச்சத்துல அறிவில கர்த்தருடைய வார்த்தைகளை விவரங்களை ரொம்ப தெளிவாக சுட்டி கோடிட்டு காண்பிக்கிறவர்கள் சபை ஆயிர முடியாது இல்லைங்களா. அதுல கோடிட்டு காமிச்சு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியுன்ற ஒரு சபை ஆயிர முடியாது. அதுல எதுதான் சொல்றோம் பார்க்கும்போது, நம்ம ஒரு பரிபூர்ண ஒரு ஒரு வளர்ச்சியில வளர்வதற்காக இன்றைக்கு நம்ம மத்தியில் அநேக சகோதர சகோதரர் சொல்வாரு, தேவன் ரொம்ப உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறார், அந்த ஒரு உயர்வான ஸ்தானத்தை எட்டி பிடிப்பதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், இதெல்லாம் பத்தாது, நிறைய ஸ்டடி பண்ணும், நிறைய வால்யூம்ஸ், நிறைய இதெல்லாம் பண்ணி நிறைய நாலேஜ் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள எங்க சபையாக முடியும் அப்படி கூட கேட்பார். அப்ப கேட்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா தேவன் ஒரு நோக்கம் இல்லாத என்ன பண்ண மாட்டார், இந்த வெளிச்சத்துல கொண்டு வர மாட்டார். அப்போ என்ன நோக்கத்துல இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது, இந்த மாதிரி பேசக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் இவர்கள் டிஸ்கரேஜ் பண்றாங்க சகோதர சகோதரர்கள், சரியானபடி என்ன பண்ணல என்கரேஜ் பண்றதுல இன்னொரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. நம்ம இந்த மாம்சத்தில் இருக்க வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பரிபூர்ண அளவை எட்டி பிடிக்கவே முடியாது. அது மாத்திரம் பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறந்த பிரயாசங்களானாலும் தெய்வீக அளவுகளை என்ன பண்ண முடியாதுங்க, அதை எட்டி பிடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, மறைமுகமாக கிறிஸ்துவின் பலியை அவர்கள் என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அபூர்ணர்கள், விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கோம், இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். அதனால நாளுக்கு நாள் முன்னேறி அந்த ஒரு நிலையை என்ன பண்ணணும், எட்டி பிடிக்க வேண்டியவர்களா இருக்கும். அப்போ இந்த நிலையை எட்டி பிடிப்பதற்கு நிறைய நாள் செலவாகும், நிறைய நம்முடைய அர்ப்பணிப்பு தேவைப்படுது, நிறைய நம்மளுடைய டைம் தேவைப்படுது. அப்போ இத வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த தொடர்ந்து ஏற்கிற முயற்சி நம்ம விடாம இருந்தாலே போதும், நம்ம ஒரு நாள் என்ன பண்ண எட்டி பிடிக்க முடியும். ஆனா இப்பவே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம், டிஸ்கரேஜ் ஆயிட்டு இப்படி சொல்றாரு, இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி சொல்லிட்டு காண்பிக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய பலியை நமக்காக பரிந்து பேசுகிறதான கிறிஸ்துவனுடைய பலியை அவர்கள் நமக்கு தெரியாம என்ன பண்றாங்க, உதாசீனம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்மனால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருக்காரு, அவர் நமக்காக பலியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிருக்காரு, தேவன் கொடுத்திருக்காரு. அப்ப கொடுத்திருக்கும் போது கிறிஸ்துவின் பலியை முன்னதாக வைத்துக் கொண்டு அவர் ரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் செய்து முடிக்க நமக்கு பலன் இருக்கு. அப்ப அதை எப்பவுமே கிறிஸ்துவனுடைய பலியை முன்னாடியே வச்சு இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நம்ம போக வேண்டியதா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முடிவு செய்யணும் சகோதரர்களே. அது மாத்திரம்ல இந்த ஒரு வெளிச்சம் நம்ம இடத்துல என்னன்னா, அதிகமாக நம்ம பிரகாசிக்கணும். வெறும் சத்தியத்தினுடைய விவரங்கள் மாத்திரமே பிரகாசித்து போயிட்டு இருந்தா அந்த ஒரு விவரங்கள் என்ன பார்க்கும் பொழுது அது இருமாப்பு, சண்டை, இந்த மாதிரி ஏற்படுத்துகிறதுக்கு அது வழிவகுக்குது. அப்போ இது யாருக்கு ஏற்படுதுன்னா, குமாரன் விடுதலையாக்குறார், அவரை விடுதலையாக்குறான்னா மற்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை, சில விஷயங்கள் ஆயிட்டு மற்ற எல்லா விஷயங்களும் அவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருக்குள்ள என்ன பண்ண முடியலன்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பூர்ண பலனை அவர்கள் எட்டி பிடிக்க முடியறதில்ல சொல்றார். அப்ப நம்ம கூட இப்ப ஏற்பட்டதான ஒரு விடுதலையில பெற்றுக்கொள்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, செழிவாக நாம் நம்ம மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கக்கூடிய விஷயத்த நாம் பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க என்ன சொல்லும் போது, இந்த வெளிச்சத்தினுடைய விளைவுகள் இப்படியாக இருக்குது. இன்னும் இந்த ஒரு வெளிச்சத்தினுடைய முடிவுல பார்க்கும் பொழுது சங்கீதம் 17:15 நாம் வாசிக்கலாம்.
நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன்.
அப்ப பாருங்க நம்முடைய விடுதலை இன்றைய நாள் இல்ல, நான் விழிக்கும் போது. அப்போ நம்மளுடைய விடுதலை எங்கதான் இருக்குங்க, நம்முடைய கான்சன்ட்ரேஷனுடைய முடிவுல. அப்போ இப்போ அர்ப்பணிச்சுதான் இருக்கும், இன்னும் யாரும் என்ன இல்லைங்க, கம்ப்ளீட்டா ஆகவில்லைன்றது கூட இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். என்ன சொல்லும் போது குமாரன் விடுதலை செய்வார், எங்க விடுதலை செய்வார்னா அந்த ஒரு முடிவில் தான் விடுதலை செய்வார். ஆனா இப்போ விடுதலை பெற்றுக்கொண்டு அந்த பாதையில சரியான ஒரு ப்ராசஸ்ல நம்ம போயிட்டு இருக்கணும் நிலையில இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இடத்துல சத்தியத்தினுடைய அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நாம் காட்டக்கூடிய விளைவுகளின் அடிப்படையிலேயே, அந்த ஒரு பலன்களின் அடிப்படையிலேயே நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்க நம்ம வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்படியாக சத்தியம் நம்மகிட்ட பிரகாசிக்கும் போது அந்த கிறிஸ்துவனுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆழம், அதே சமயத்துல அந்த உண்மையான சீசத்துவத்தினுடைய விலை, இதனுடைய விவரங்கள் நமக்கு அதிகமாக தெரியும். ஒழிய மற்றபடி வெறும் நாலேஜுக்காக அறிவுக்காக இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது சதுரசங்களை சொல்லும் போது. அப்போ இன்னும் சொல்லும் போது இந்த வெளிச்சத்துல வந்து கூட நிறைய பேர் என்ன பண்ண முடியலனா அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு அநேக காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் பார்க்கும்பொழுது 1 யோவான் 3:8.
பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்.
அப்போ இன்னும் சொல்லும் போது பாவம் செய்கிறவர்கள் எப்படி இருக்காங்க பார்க்கும்போது, பாவத்தின் ஊழியக்காரர்களா இருக்கிறார். ஏன்னா அவர்கள் என்ன விடுதலை அடையில, யார் கீழே இருக்கான்னு பார்க்கும்போது பிசாசுக்கு கீழாக இருக்கிறார் இல்லீங்களா. அப்ப நம்ம இடத்துல காணப்படுகிறதான பாவம் நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னா, பாவம் எங்க இருக்கும்னா கடைசி வரைக்கும் இருக்கும். எப்போ எப்போ நம்ம இடத்துல பாவம் இல்லை என்போமான நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது, பாவம் இந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை, இது தான் அந்த ஒரு பூர்ண விடுதலை. அப்போ இந்த ஒரு ஆரம்பம் நம்ம கிட்ட ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய முடிவுல நம்ம என்ன பார்க்கும் பொழுது, சுத்தமா நம்ம பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளாக கடந்து போவோம். சிந்தையில மாம்சத்துல இல்ல, சிந்தையில. அப்போ சிந்தையில கடந்து போகும்போது இந்த இடத்துல என்ன சொல்றனா, இப்ப இருந்தே நம்முடைய சிந்தையில என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னா, இந்த பாவத்தை முற்றிலும் கலந்து போகணும். ஏன்னா இந்த பாவத்தை செய்யும்படிக்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணல, எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல இல்லைங்களா. பாவம் நம்மள இருக்கும். அப்ப பாவம் இருக்குன்னா பாவத்தை நம்ம நடத்திட்டு கொண்டிருக்கலாமா, பாவம் செய்வதற்கு தேவன் என்ன பண்றதுல அனுமதி கொடுக்கறதில்ல. அப்படி யார் பாவம் செய்யறாரோ அவர் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல இன்னும் இருந்து கொண்டிருக்கிறத நாம் பாக்குறோம். இன்னும் சொல்லும் போது வாசிக்கலாம் 1 யோவான் 1:8.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
அப்போ பாருங்க, இடத்துல கூட அதை சொல்லும் போது நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம என்ன ஆகுதுங்க, நம்ம சத்தியம் நமக்குள்ள இருக்க, நம்ம பொய்யை ஞாயிறோம் சொல்றோம். அப்போ கண்டிப்பா பாவம் இருக்கும். எதுல பாவம் இருக்குன்னா, இந்த ஒரு பாவ மாம்ச சரீரம் இதுதான். ஆனா இதனுடைய சிந்தைக்கு நம்ம கீழ்பட்டவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த இன்னும் சொல்லும் போது பாவத்துக்கு அந்த ஒரு அடிமைகளாக நாம் இருக்கிறதுல. ஏன்னா இந்த பாவ சரீரத்தை நம்ம என்னைக்கும் என்ன பண்றோம், விலையாக அது சொல்லும் போது அந்த ஒரு பலியில நம்ம என்ன பண்றோம், கொடுத்துட்டோம். அப்ப குடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சரீரத்தை மீண்டும் கடனை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப கடனில் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு பாவத்தின் ஊழியத்துக்காக இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ பாவத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னா நம்ம இடத்துல பாவம், இந்த ஒரு சரீரம் பாவ சரீரம் மாத்திரமே நம்ம இடத்துல இருக்கு, ஒரு அபூர்ணமான சரீரம். மற்றபடி மைண்டு கிறிஸ்துவின் சிந்தை, இதுல நாம் பூர்ணமடைஞ்சு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பிறக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த பாவம், இந்த பாவ சரீரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பாவத்திற்கு ஊழியக்காரர்கள் அல்ல. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு பாவ சரீரத்துல நாம் பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுனா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதை சிந்தையில கொண்டு வரக்கூடாது. அப்புறம் சிந்தையில கொண்டு வரணும்னா சிந்தையில கொண்டு வந்து அதை நாளுக்கு நாள் பழக்கப்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம ஏன்னா புதிய சிஸ்ல ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கனால, கிறிஸ்தேசனுடைய அந்த சிந்தையில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கனால அந்த புதிய சிந்தைக்கே உரிய ஒரு சரீரமாக இருக்கிறது ஒழிய பழைய சிந்தைக்கு நாம் ஊழியக்காரர்கள் அல்ல. பழைய சிந்தையினுடைய அந்த ஒரு விஷயங்கள்னால நம்ம மேற்கொள்ள படக்கூடாது. ஏன்னா இத டோட்டல் என்ன பண்றோம்னா நம்ம மரணத்துக்குள்ளாக அழிவு உள்ளிருக்கோம். அப்போ அழிவுக்குள் விட்டுருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை சொல்லும் போது நம்மளை தேவன் என்ன பண்றோம், அவருடைய சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்திருக்கிறார். யாக்கோ 1:18 நம்ம வாசிக்கலாம்.
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார்.
இப்போ சத்திய வசனத்தினால நம்ம ஜனிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இதனுடைய கம்ப்ளீஷன், அது சொல்லுவோம் பரிசுத்தலத்திலிருந்து நம்மளுடைய வளர்ச்சி பூர்ண கிறிஸ்துவாக என்ன பண்ண வேண்டியிருக்கோம், பிறக்கிறது ஒரு நிலை. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு பாவ சரீரத்தை இப்ப என்ன பண்றோம் பார்க்கும்போது லோன்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப லோன்ல வாங்கிட்டு வந்திருக்கோம்னா இது எதுக்கான வேலைக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா புதிய சிந்தையை வளர்ப்பதற்கு மாத்திரமே இந்த சரீரம் பயன்படுத்தணும். மற்றபடி பழைய பாவத்தினுடைய சிந்தைகள் இதுல டெவலப் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு இருந்தா அந்த அழிவு. ஏன்னா இதை சொல்றாரு தெளிவாக, நாம் இந்த சரீரத்தை எந்த அளவுல பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய நியாயத்தீர்ப்பு இருக்குது இல்லீங்களா. அப்போ நம்ம எந்த அளவுல இந்த சரீரத்தை எந்த விதத்துல நம்ம பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில நம்ம நியாயத்தீர்ப்பு இருக்கிறதுனால அடிக்கடி சாத்தான் நம்மகிட்ட சொல்லிட்டே இருப்பான், நீ செய்யற கிரிகளுக்கு உனக்கு என்னத்த கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சோர்வு கொண்டு வருவான். ஆனா நம்ம ஒருபோதும் என்ன பண்ண வேண்டாம், இதுக்குள் இந்த சோர்வுல நம்ம கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சரீரத்தை என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம பலியாக கொடுத்துட்டோம், இப்ப லோன்ல தான் வாங்கிருக்கோம். அப்ப லோன்ல வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா லோன்ல வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சரீரத்தை புதிய சிஷ்யனுடைய வளர்ச்சிக்கு நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சரீரத்துல சில விஷயங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, அது பாவ சிந்தனைகள் தோன்றும் போது அந்த சிந்தனையிலே என்ன பண்ணணும், இல்லாம பண்ண அதை விட்டு அதை வளர்த்து நாளைக்கு ரொம்ப டெவலப் ஆகி எப்படி புது சிருஷ்டில அந்த ஒரு புது சிருஷ்டி ஜெனிப்பிக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து கிறிஸ்துவாக பிறக்குதோ அதனுடைய முடிவு இல்லைங்களா. அதே போல பாவத்தினுடைய விளைவு கூட ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் சிந்தையில, அதை நம்முடைய இருதயத்துல உள்ள வாங்கி தியானிச்சு அதை டெவலப் பண்ணி இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். அப்ப கிராஜுவல் ப்ராசஸ் ஆயிட்டு அது ஒரு நாள் வெளிப்படும். அது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாவம் கர்ப்பந்தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, இந்த ஒரு சரீரத்தை இப்படியாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு பாவத்தை அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. ஏன்னா எச்சரிப்பா சொல்றாரு. அப்ப யார் இதை செய்வார் அப்படின்னா, யார் புதிய சிஸ்டில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வித்து அந்த ஒரு ஆவி அவர்களுக்குள் இருக்கிறதோ, கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கிறதோ, அந்த கர்த்தருடைய சிந்தை இருக்கிறதோ, அவர் என்ன பண்ண மாட்டார்னா பாவத்துல சிந்தையில ஆட்கொள்ளப்பட்டால் கூட அந்த புதிய சிருஷ்டி நாளுக்கு நாள் என்ன பண்ணுன அதை சொல்லி அவருக்கு என்ன பண்ணு பார்க்கும்போது அந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில புதிய சிருஷ்டி அந்த பாவத்தை வெளியேற்ற வரைக்கும் அதுக்கு தூங்காது, அது மிகுந்த போராட்டத்தை சந்திக்கும். அப்ப சந்திச்சு என்ன பண்ணுனா பாவத்தை விட்டு வெளியே என்ன பண்ணிடுறோம், வெளியே அனுப்பிடுறோம். அதையும் தாண்டி இல்ல புதிய சிருஷ்டி புதிய சிந்தை அது சொல்றதையும் கேட்காம அந்த புதிய சிந்தைக்கு எதிராக நம்மளுடைய சரீரத்துல இந்த ஒரு போராட்டத்துல நாளுக்கு நாள் போராடி அந்த பாவத்தினுடைய முடிவு எப்படின்னா வெளியரங்கமாக தெரியற கிரியைகள் ஃபர்ஸ்ட் சிந்தையில, அப்புறம் உள்ள பிராக்டிஸ் நடக்குது, அப்புறமேட்டு அதனுடைய முடிவு எங்கன்னா வெளியரங்கமா என்ன ஆகுங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிரியைகள் வெளிப்படும். அப்போ இது என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது என்ன சொல்றாருன்னா, இது புதிய சிருஷ்டி செத்து போனதுக்கான அடையாளம் சொல்றாரு. ஒருத்தருடைய புதிய சிருஷ்டி மறிச்சு போனதுக்கான அடையாளம் என்னன்னா பாவத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா தெரிகிறது. அப்போ நம்ம மத்தியில கூட இப்பேற்பட்டதான பாவத்தினுடைய பிராக்டிஸ் இருக்கும் போதே சிந்தல் இருக்கும் போதே அதை தூக்கி போறது ரொம்ப எளிமை. சில பேருக்கு டெவலப் ஆயிட்டு அது உள்ள என்ன இருக்கும் நிறைய ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும், அது கூட என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டேஜ்ல கூட என்ன பண்ணிடலாம், கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் தயவிற்கு அவருடைய ரத்தத்தின் மூலமா என்ன பண்ணிடலாம்னா நம்ம மன்னிப்பை வாங்கி கொண்டு எஸ்கேப் பார்க்கலாம். ஆனா இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அது வெளியரங்கமா ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல என்னன்னா மரணம் தான் இருக்கு. அப்ப எதனுடைய மரணம் அப்படின்னா புதிய சிஷ்யனுடைய மரணத்தினுடைய விளைவு, புதிய சிஷ்யனுடைய அதை சொல்லும்போது அந்த ஜெனிப்பத்தினுடைய வித்து சேர்த்து போனதுக்கான சரியான அடையாளம் என்னன்னா பாவத்தினுடைய கிரியை வெளியரங்கமாக என்ன வெளிப்படும். அப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இந்த பாவம் செஞ்சிருக்காரு அவருக்கு மன்னிப்பு இருக்கா, இரக்கமும் மன உருக்கமுமான தேவன், அதனால நம்ம என்ன பண்ணிடறோம்னா மன்னிச்சார் சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்ல, எப்ப மன்னிக்கிறார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேஜ்ல பாவத்தின் சிந்தனை வரும்போது சிந்தனை எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை உள்ள பிராக்டிஸ் போயிட்டு இருக்கும் போதே எடுத்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கிரியை வெளியரங்கமாகும் போது தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மன்னிப்பு இல்ல, அங்க என்னன்னா சிச்சை, அவர் என்ன பண்ண தண்டனை தான் அங்க இருக்குது. அப்ப பாருங்க நம்ம கூட என்ன பண்ணோம்னா புதிய சிருஷ்டி உள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப்டி, அது செத்து போச்சு நம்ம என்ன சேஃப்டி இருக்கு, ஒரு சேஃப்டியும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் தேவன் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால யாரிடத்துல இந்த மாதிரி அந்த பாவத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக வருகிறதோ, அந்த வெளியரங்கமாக வருகிற அந்த அடையாளம் என்னன்னா, அந்த ஒரு புதி சிருஷ்டி செத்து போனதுக்கான ஒரு காரியமா இருக்குது. அதுக்கப்புறம் தேவன் மன்னிப்பெல்லாம் வைக்கிறதுல, கிறிஸ்துவனுடைய பலி பரிந்து பேசுகிறதுல. ஏன்னா கிறிஸ்துவனுடைய பலி நேற்று தினத்துல பார்த்த பாடத்தின்படியாக ஆதாமுடைய மீறுதலுக்கு மாத்திரமே இருக்குதோ ஒழிய, துணிகரமான பாவங்களுக்கு அவருடைய பலி என்ன இல்லைங்க, அது பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக தேவன் ஏற்பாடு செய்யலன்றது கூட நாம் பாக்குறோம். அப்போ சரி, இப்பேற்பட்டதாக பாவம் செஞ்சு மறித்து போன ஒரு புது சிருஷ்டி, செத்து போன புது சிருஷ்டியாக முன்னால் சொல்லலாம் எக்ஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தேவன் பயன்படுத்துவாரா? தேவன் பயன்படுத்துவாரா? செத்து போற புது சிருஷ்டி செத்து போயிருச்சு, ஆனா அவர் மேல கூட ஒரு சமயம் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தது, பிரகாசித்து அவர் கூட அந்த ஒளியை வாங்கிக்கிட்டாரே, வாங்கி அந்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டிருக்கார், சத்தியத்தினுடைய அறிவை பெற்றுக்கொண்டிருக்கார். அவர் பெற்றுக்கொண்டிருக்கும் போது அவரை தேவன் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? பாருங்க, சகோதர பயன்படுத்த மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடவே வேண்டாம், சாத்தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எவ்வளவு பெரிய ரோல், சாத்தான் ரோலுங்களா, எவ்வளவு பெரிய ரோல் இருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய ரோல் இருக்காருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பெரிய ஒரு ஆப்பனண்டா இருக்கார். அப்ப பாருங்க, சாதானே தேவன் என்ன பண்றாரு பார்க்கும்போது, தன்னுடைய திட்டத்துல உபயோகிக்கிறார், உபயோகிக்கிறார் இல்லைங்களா? இல்ல தேவன் வேணும்ட்டு சாதான் கொஞ்சம் நம்மளுடைய வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படி ஹெல்ப் பண்ணி கேட்கிறாருங்களா? தேவன் வந்து ஹெல்ப் கேட்கிறாரா? அப்படி இல்ல, என்ன பண்றோம்னா அனுமதிச்சிட்டார், பரவாயில்ல செஞ்சுக்கோ. அதே போல மனுஷருடைய கோபத்தை தேவன் பயன்படுத்துறார், மனுஷருடைய கோபத்தை தேவன் பயன்படுத்துறாரு இல்லைங்களா? மகா உபத்திரவத்தின் நாட்டில் இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவை எதன் அடிப்படைத்த வச்சிருக்காருன்னா, மனுஷருடைய கோபத்தை பயன்படுத்தி தான் வச்சிருக்காரு. அப்போ மனுஷருடைய கோபத்தை பயன்படுத்துகிற தேவன், சாத்தானை தன்னுடைய திட்டத்தில் உபயோகிக்கிற தேவன், இந்த செத்து போன புதிய சிருஷ்டினுடைய சிந்தை இருக்கிறவரை தேவன் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவார். பயன்படுத்துவார்னா அவர் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த மாட்டார், அவர் அதை சொல்லும்போது அதை உபயோகப்படுத்திக்குவார். அந்த சத்தியத்தினுடைய அறிவை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால அந்த அறிவு அவருக்கு பிரயோஜனமாகாது, ஆனா அந்த அறிவை மற்றவருக்கு கொடுப்பதற்காக கூட என்ன பண்ணலாம், அவர் பயன்படுத்திக்கலாம். பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குது. அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகவேனா, இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், உடனடியான விடுதலை இல்ல. அப்போ ஒரு தொடர்ச்சியான அந்த அவருடைய உபதேசத்திலும் அந்த சீசத்துவத்திலும் நாம் நிலைத்திருந்து, அதே சமயத்துல அந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்று முட்டிலும் அந்த ஒரு நிலையில நம் விடுதலை ஆக்குறதே அந்த மெய்யான விடுதலையா இருக்கும். அப்போ இந்த ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம கடந்து போகாம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம கூட கர்த்தருடைய கிருபையில இன்றைய நாள் கூட இப்பேற்பட்டதான நம்ம ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கடந்து வந்திருக்கோம். கடந்து வந்திருக்கும் போது வெளிச்சம் நம்ம இடத்துல கூட பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது அதனுடைய உண்மையான பலன் என்ன ஆகணும்னா நமக்கு தெரியணும் சார். ஏன்னா இது இடுக்கமான வாசல், நெருக்கமான இந்த பாதையினுடைய அகலம் அதிகமா தெரியணும் ஒழியோ வெறும் நாலேஜ் மாத்திரம் தெரியக்கூடாது இல்லைங்களா? அப்ப இது நம்ம எந்த அளவுல நம்ம மேல பிரகாசித்துக் கொண்டிருக்குது, நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுல சத்தியங்கள் வந்துட்டு கொண்டிருக்குது, இது கூட பாக்கணும். அப்போ பாக்குறது மாத்திரல்ல, ஒரு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே வெறும் கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல, அந்த கேரக்டர் டெவலப்மான கேரக்டர் டெவலப்மெண்ட பலி செலுத்துக்கிற அந்த சபை வகுப்பாராக கத்திரேசோடு கூட அந்த ஒரு சீசர்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது மாத்திரல்ல, நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிற இதன் அடிப்படையிலேயே நம்முடைய நியாய தீர்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த சரீரம் முக்கியம் கிடையாது, சிந்தை தான் முக்கியம், சரீரம் முக்கியம் இல்ல, இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆனா அந்த சரீரத்தை இந்த சரீரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில நம்முடைய நியாய தீர்ப்பு இருக்குன்றது கூட நம்ம மறந்துட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுல நம்ம மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய விளைவுகள் நம்ம என்ன காமிச்சிட்டு இருக்கோம், அதே சமயத்துல இந்த விளைவுகள் நிமித்தமாக சீசத்துவத்தினுடைய ஆழம் புரிஞ்சுக்கணும். அந்த ஆழம் புரிஞ்சுக்கிறது மாத்திரம்ல, இந்த ஒரு ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை முறை அந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய மேன்மைகள் அல்ல, மேன்மைகள் ஆட்டோமேட்டிக் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தாழ்மை, அந்த கீழ்ப்படுதல், இறக்கம், இதை என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இதனுடைய விவரங்கள் இன்னும் வெளிச்சமா நமக்கு என்ன பண்ணா தெரியணும். அப்போ இதைத்தான் கத்தர் என்ன பண்றான்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி யாரெல்லாம் உண்மையான வெளிச்சத்துல இந்த ஆர்வஸ் வெளிச்சத்துல கடந்து போகிறார்களோ அவர்கள் நிச்சயமான விடுதலையை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வார்கள். அப்போ குமாரன் விடுதலை பண்ணுவார், பண்ணிட்டு அவருடைய புத்திரர்களாக ஏற்றுக்கொள்வார். இந்த ஒரு சமயம் முடிச்சுட்டு அந்த நியாயப்பிரமாணத்துல இன்னொரு பகுதி கூட இருக்கு, ரெண்டு கேனல் வைக்கிறார். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உலகத்தை ரச்சிப்பக்கூடிய குமாரர்களா ஆகக்கூடிய அந்த ஒரு மாம்பெரும் வேலையை அவர் ஆரம்பிப்பார்ன்றது கூட நம்ம பார்க்கிற சொல்ல. அப்போ இதுதான் அந்த ஒரு சமூகத்துல நிழல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாகும் என்ற ஒரு சத்தியத்தை இன்றைய நாள தியானிக்கும்படி தேவன் தெரிவி செய்தார். இப்பேற்பட்டதான வாய்ப்பை கொடுத்த சகோதர சகோதரர்களுக்கும் கன்வென்ஷன் கமிட்டிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.